வணக்கம் தந்தை சேவியர் வேதம். வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்திருக்கும் தங்களை எங்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். தாங்கள் அண்மையில் சென்னை மாநகராட்சி ஆணையர் கேட்டுக்கொண்டதன் பேரில் சென்னை மாநகராட்சி ஆரம்ப பள்ளிகளில் ஒரு ஆய்வு நடத்தியிருக்கின்றீர்கள், புள்ளி விவரம் எடுத்திருக்கின்றீர்கள். இதை எடுத்ததற்கான நோக்கம் என்ன முதல்ல?
வணக்கம். நம்ம மாநகராட்சி பள்ளியில் இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 320 பள்ளிகளுக்கு மேல் இருக்கின்றன சென்னையில். அது சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிகளிலே குறிப்பாக பிரைமரி செக்ஷனில் நம்பர் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மாநகராட்சி ஆணையரை எங்களை கூப்பிட்டு எதற்காக இந்த நம்ம நம்பர்லாம் குறையுது, இது கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னார். உடனே நாங்கள் என்ன செய்தோம், ஒரு குரூப்பாக கூடி அதை ஆலோசித்து முதல்ல அந்த மாநகராட்சி பள்ளிகளில் எந்தெந்த பள்ளிகளில் வந்து எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கின்றது என்றதை நாங்கள் ஆய்வு செய்தோம். மாநகராட்சி ஆணையரை எங்களுக்கு ஒரு 19 பள்ளிகளை கொடுத்து இந்த பள்ளிகளை எங்களுக்கு படித்து சொல்லுங்கள் என்று கூறினார். ஆகவே இந்த 19 பள்ளிகளை நாங்கள் படித்த பொழுது எங்களிடம் நாங்கள் பார்த்தது என்னவென்றால், இந்த மக்கள் மத்தியிலே இந்த மாநகராட்சி பள்ளியை பற்றி பலவிதமான எண்ணங்கள் இருப்பதை பார்க்கின்றோம். மாநகராட்சி பள்ளி கார்ப்பரேஷன் ஸ்கூல்னு சொன்னாலே அவன் வந்து ஏதோ ஒரு வகையில் குப்பைன்னு மாதிரி நினச்சிக்கிறான். அதனால் வந்து நாங்கள் சொன்னோம், எங்களுடைய ஆய்வில் சொன்னோம், கார்ப்பரேஷன் ஸ்கூல்னு வைக்காதீங்க, கார்ப்பரேஷன் ஸ்கூலை வந்து சென்னை ஸ்கூல்னு வைங்க, இல்லை சென்னை பப்ளிக் ஸ்கூல்னு வைங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அந்த ஆய்வை உடனடியாக நிவர்த்தி செய்து இந்த ஆண்டிலிருந்து அடுத்த ஆண்டிலிருந்து சென்னை ஸ்கூல்ஸ் அப்படி என்று வைக்கப் போகிறார்கள். அது ஒன்று. கார்ப்பரேஷன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நிறைய சலுகைகள் கொடுக்கப்படுகின்றன. ஏறக்குறைய 99% மக்கள் வந்து ஏழை எளிய மக்கள். அதில் வந்து 90% வந்து குறிப்பாக தலித்து மக்கள் தான் அதிகமாக தங்களது குழந்தைகள் அங்கே அனுப்புவதை பார்க்கின்றோம். இப்படி இந்த மக்கள் மத்தியில் வந்து ஜாதியின் அடிப்படையிலும் சரி, அவருடைய பொருளாதாரத்தின் அடிப்படையிலும் சரி, மிகவும் குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த கார்ப்பரேஷன் ஆனது, மாநகராட்சி ஆனது ஏராளமான சலுகைகளை கொடுக்கின்றன. அந்த பிள்ளைகளுக்கு சைக்கிள் கொடுக்கின்றது, பிள்ளைகள் படிப்பதற்கு புத்தகங்கள் இலவசமாக கொடுக்கின்றன, யூனிஃபார்ம் கொடுக்கின்றன, ஏராளமான சலுகைகள் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி கொடுத்துமே மாணவர்கள் வருவது இல்லை என்று தெரிந்ததும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் இவர்களெலாம் வைத்து ஒரு கேள்வி கட்டோம். அப்போ கேட்கின்ற பொழுது, நான் இவ்வளவுலாம் இவ்வளவு ஏராளமான பொருட்களை கொடுக்கின்றார்களே, ஏன் உங்களது குழந்தைகள் அனுப்ப மாட்டேங்கிறீர்கள் என்று கேட்டபோது ஒரு அம்மா சொன்னாங்க, ஃபாதர், நாங்கள் வந்து அவங்க கொடுக்குற சலுகைக்காக நான் அனுப்பலை, எனக்கு என் பிள்ளைக்கு சலுகை கொடுக்க தெரியும், ஆனால் நான் என்ன கேட்குறேன், என் பிள்ளைக்கு வந்து நல்லா சொல்லிக் கொடுங்க, நல்லா ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறேன். அந்தது கிடையாது. இந்த டீச்சர்ஸ் எல்லாம் உட்காந்துருந்தவங்களும் அப்படி அசந்து போயிட்டாங்க. நான் கேட்குறது இதுதான் கேட்குறோம், நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கன்னு. அது கிடையாது. நான் காலையில் மயன் அனுப்புகிறேன், அவன் திடீர்னு கொஞ்ச நேரத்தில் வெளியில் ஓடியாந்துடுறான். இது வந்து பிரைவேட் ஸ்கூல்லாம் கிடையாது. அது நான் என்னுடைய ஆய்வில் சொன்னோம் போது எல்லா ஸ்கூல்லையும் எந்த ஒரு வாட்ச்மேனுமே கிடையாது. ஆகவே வாட்ச்மேன் இல்லாதனால என்ன செய்கிறாங்க, பசங்களாம் ஓடியாந்துறாங்க வெளியில். மூணாவது வந்து எந்த விதமான ஒரு கட்டமைப்புகள், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்லாம் அதிகமாக கிடையாது. ஆனால் இருந்தாலும் நாங்கள் கொடுக்குறோம் என்று சொல்கிறார்கள், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுத்த பிற்பாடு அதை பராமரிப்பது கிடையாது. ஆகவே மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக எல்லாருமே என்ன செய்கிறாங்க, அவன் சாதாரண வேலை பார்த்தாலுமே என்னுடைய குழந்தை வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். அதனால் வந்து ஒரு சாதாரண தமிழ் மீடியத்தில் படிப்பது மக்கள் விரும்புவதே கிடையாது. இப்போ ஏன்னா என் பிள்ளை இங்கிலீஷில் படித்தா எனக்கு பெருமை. அவன் ரிக்ஷா ஓட்டம் முதற்கொண்டு என்ன செய்கிறான், நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு என்னுடைய சொந்த பணத்தில் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்றான். அதனால் எனக்கு ஃப்ரீன்னு கொடுக்கின்ற பொழுது மக்கள் அதை விரும்புவது கிடையாது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் ஒழுக்கமான கல்வி எங்கு கிடைக்கின்றது என்பதை தேடித்தான் அழைகின்றார்கள். இதையும் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். ஆகவே இதில் நாங்கள் சொன்னோம், கார்ப்பரேஷன் பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏபிஎல் மெத்தடுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழகத்தில் எல்லா பள்ளிகளிலுமே ஏபிஎல் மெத்தட், அதாவது ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் வந்து வெரி குட் மெத்தட். அந்த மெத்தடை வந்து சொல்லிக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் மத்தியில் ஒத்துழைப்பு கிடையாது. ரெண்டாவது, அவங்க என்ன தெரியுமா, ஏனோதானோ என்று ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் செய்வது கிடையாது. அதுக்கடுத்து அப்படி பார்க்கணும்னா என்ன, ஓனிங் மென்டாலிட்டி, இது என்னுடைய பள்ளி, என்னுடைய மாணவர்கள் என்ற ஒரு எண்ணம் இல்லாத காரணத்தினால ஏதோ வந்தாப்படி, நீ படித்தா படி, படிக்கலன்னா போ என்ற ஒரு மனநிலையோடு ஆசிரியர்கள் இருப்பதாக பார்த்ததாகவும் சொன்னோம். அதற்கடுத்தபடியாக நாங்கள் என்ன சொன்னோம்னா, மாநகராட்சி பள்ளியில் மேலே வந்து ஒரு மானிட்டரிங் கிடையாது. இப்போ வந்து ஆசிரியர் எத்தனை மணிக்கு வராரு போகிறாரு, இதற்கு மேலே அந்த கண்காணிப்பு வந்து சரியமாக அதிகமாக இல்லைங்க. அப்படி இல்லாத காரணத்தில் என்ன செய்கிறாங்க, ஏதோ ஏனோ தானோ என்று அவர்கள் சொல்லிக் கொடுத்து விட்டு போகின்றார்கள். ரெண்டாவது, இந்த ஏபிஎல் மெத்தடில் வந்து ஹோம் ஒர்க்லாம் கொடுப்பது கிடையாது, மாணவர்களை ஃப்ரீயாக விட்டு படிக்க வைக்கிறாங்க. அவன் பாஸ் பண்ணுறானோ பண்ணலையோ, எட்டாம் கிளாஸ் வரைக்கும் அவனை ஃபெயில் ஆகக்கூடாது, மேலே தூக்கி போடுன்னு சொல்கிறாங்க. இதனால் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் இந்த பிள்ளைங்க படிக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு வாசிக்க கூட தெரியல, கவர்மெண்ட் என்ன சொல்கிறான் தூக்கி போட சொல்லி நம்ம மட்டும் தூக்கி போட்டுருக்கோம். நாங்கள் சொன்ன டீச்சர், உங்களுடைய கடமை அவனை படிக்க வைக்கணும். எங்கள் ஃபாதர் படிக்கிறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது, பெற்றோர் ஆசிரியர்கள் சங்கத்தை கூப்பிட்டுவதே கிடையாது. அவங்க பெற்றோர்கள் ஆசிரியர் சங்கத்தை கூட்டினா அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால் நாங்கள் கூட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சங்கத்தை நீங்கள் கூட்டணும். அப்படி கூட்டுகின்ற பொழுது மொத்தமாக கூட்டாதீங்க, ஒவ்வொரு வகுப்பு வாரியாக கூட்டுங்க. அப்போ தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வரும்போது நீ அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம், அவங்களுடைய பிள்ளைங்களுடைய நிலையை எடுத்து சொல்லலாம் என்று நான் எங்களுடைய ஆய்வில் சொல்லியிருக்கின்றோம். ஆகவே இப்படி இந்த ஆய்வை பற்றி நான் ஏராளமான பத்திரிகைகளில் வெளிவந்தன. இதை கேட்டதுமே என்ன செஞ்சார், தமிழ்நாடு கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அதிகாரி எங்களை வந்து நார்தன் தமிழ்நாடு அந்த வடக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள்லேயும் இப்படிப்பட்ட ஆய்வு செய்யுங்க, அந்த ஆய்வு எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறியிருக்கிறாங்க. அதை நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கு உறுதி எடுத்திருக்கோம், அதை செய்ய போகிறோம்.
மாநகராட்சி நகராட்சி பள்ளிகளில் மட்டும் இல்லாமல் இந்த ஆரம்ப பள்ளிகளில் தனியார் நடத்துறதுல கூட மாணவருடைய சேர்க்கை வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடத்த வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
அது காரணம் என்னன்னா, தமிழ் மீடியத்தில் வந்து தமிழ் வழி கல்வியை வந்து மக்கள் பெரும்பாலும் விரும்புவது கிடையாது. மக்கள் இனத்தில் என்ன பதிஞ்சு ஆழமாக பதிஞ்சிருக்குன்னா, இங்கிலீஷில் படித்தாதான் என் பிள்ளைக்கு ஏதாவது வேலை கிடைக்கும், அது ஒன்று. அதனால் கிராமங்கள் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான், ஒரு சின்ன அளவு சம்பளம் வாங்கினாலுமே தனது பிள்ளையை வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதனால் தமிழ் வழி அந்த கல்வி முறையில் வந்து கூட்டம் குறையுது. அதனால தான் இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் மூடக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது, மக்கள் இங்கிலீஷ் மீடியத்தை தேடி போகிறாங்க, அது ஒன்று. ரெண்டாவது, தமிழ் வழி பார்த்திங்கன்னா அவளை வந்து கண்டிப்பு இல்லைன்னு சொல்லி மக்கள் விரும்புகிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்து டீச்சர்ஸ் ஒழுங்காக வர்றது கிடையாது, சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. ஆகவே ஏன்டா இங்கே போய் பள்ளிக்கூடத்தில் போடுவாங்க, ஏதாவது இங்கிலீஷ் மீடியத்தில் போட்டால் காசு கொடுத்தா என் பிள்ளைக்கு நல்லா சொல்லித்தருவாங்க என்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் ஆழமாக பதிஞ்சிருச்சு.
சமச்சீர் கல்வியை கொண்டு வர்றதுக்கு இப்போ இந்த ஆண்டிலிருந்து சில பள்ளிகளில் சில வகுப்புகளுக்கு அது வருது. அப்படின்னா இந்த நிலை மாறுமா?
சமச்சீர் கல்விங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், வேல்முருகன்னா அவர் வந்து வேளம்மாள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கா பெரிய அளவில். அவர் சொன்னார், எங்கள்கிட்ட ஃபாதர், இந்த சமச்சீர் கல்வியின் மூலமாக வந்து எல்லாருக்கும் சமமாக கல்வி கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க, அது கிடையாது. இந்த சமச்சீர் கல்வினால் பயன்பெறக்கூடியது பயன்பெறப்போவது யாருன்னா, இங்கிலீஷ் மீடியத்தில் உள்ள பிள்ளைங்க தான் அதிகமாக பயன்பெறும். ஏன்னா அதில் உள்ள பாடங்களை ஒரு சில பாடங்களை குறைச்சிட்டு அதே பாடத்தை தமிழ் மீடியத்தில் வைக்கிறான். இப்போ தமிழ் மீடியத்தில் ஏற்கனவே ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறான், இப்போ என்ன செய்கிறாங்க, மறுபடியும் தமிழ் மீடியத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் திணிக்கிறாங்க. ஆசிரியர்கள் மத்தியில் புதிய பாடங்கள்லாம் கற்றுக்கொண்டு சொல்லிக் கொடுப்பதில் அவங்களுக்கு தகராறு மறுபடியும் வரப்போகுது. அதனால் மாணவர்கள் மத்தியில் அவ்வளவு இது எடுபடாது. ஆனால் நாங்கள் ப்ரைவேட் ஸ்கூல் என்ன செய்கிறோம், நல்லா சொல்லிக் கொடுக்குறோம், நல்லா வந்து எங்களுடைய ஆசிரியர்களுக்கு நல்லா பயிற்சி கொடுத்து அவங்கள கொண்டு வர்றோம். அதனால் சமச்சீர் கல்விங்கிறது வந்து எல்லாத்துக்கும் சமமாக போய் சேருமா என்பது ஒரு கேள்விக்குறி தான் அப்படின்னு சொன்னார். ஆகவே சமச்சீர் கல்வினால் வந்து எல்லா மக்கள் மத்தியிலும் இது வரவேற்பும் கிடையாது. ஏன்னா வந்து பெரும்பாலும் இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து சிபிஎஸ்சி இருக்குது, மெட்ரிகுலேஷன் இருக்குது. இப்போ பெரும்பாலும் இப்போ சிபிஎஸ்சி தான் மக்கள் விரும்புகிறாங்க, ஏன்னா அதில் வந்து இந்த சமச்சீர் கல்வி வராத காரணத்தினால என் பிள்ளை போய் நல்லா படிக்கட்டும், நிறையா கற்றுக்கொள்ளட்டும், ஏன் வந்து அதிகமாக தெரிந்து வைத்துக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் மக்கள் என்ன செய்கிறாங்க, சிபிஎஸ்சிக்கு பிள்ளைங்களை அனுப்ப பார்க்குறாங்க. இதான் நடந்துகிட்டு இருக்கு.
இப்போ இந்த கல்வி கட்டணம் வந்து மாறுது இல்லையா?
இந்த கட்டணங்கள் ஒரே அளவில் கொண்டு வந்தது நல்லது. ஆனால் வந்து ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பள்ளிகள் வந்து அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த கட்டணத்தை வாங்கினாலும் பின்னாடி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும், நிச்சயமாக நடக்கும். ஆகவே இது ஒரு இது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு இவ்வளோ தான் நீ வாங்கணும்னு சொன்னால் நல்ல ஆசிரியர் கிடைக்க மாட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஆசிரியர்களுக்கு தமிழகத்தில் ஏராளமான பணம் கொடுக்கப்படுகின்றது. இப்போ நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன்லாம் இந்த இவ்வளோ பணம் தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை வச்சு அவங்க அந்த பள்ளி நடத்தக்கூடியவங்க ஆசிரியர்களுக்கு அதிகமான தொகையை கொடுக்க முடியாது. ஆகவே ஒரு சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க, இப்போ கேஸுக்கு போயிருக்காங்க, எங்களால் இது நடத்த முடியாது கொடுக்க முடியாதுன்னு. ஆனால் இருந்தாலும் என்ன செய்யணும், கவர்மெண்ட்டை நடத்தி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க, நடத்துகிறோம்.
தந்தை சேவியர் வேதம், வத்திக்கான் வானொலி நேர் சந்திப்பில் ரொம்ப மும்முரமாக நீங்கள் ஈடுபட்டிருந்தீங்க. இப்போ நேயர்களுக்கு அந்த பரிசு பொருட்கள் தயார் செய்யறது கூட உங்கள் பொறுப்பில் தான் இருந்தது. நீங்கள் அந்த நேர் சந்திப்பில் கலந்து கொண்டதில் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு அனுபவம் என்ன?
என்னுடைய அனுபவம் என்னன்னா, இந்த வானொலியை வந்து ஏராளமான பிற மத சகோதரர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க. மதங்கள்லேருந்து வந்து மக்கள் இந்த வானொலிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்ட பொழுது எனக்கு உண்மையிலே பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னும் தொடர்ந்து இந்த வானொலியை பல்வேறு இடங்களில் உங்களை போன்றவங்க வந்து இந்த வானொலியை பற்றி எடுத்து சொல்லி மக்கள் மத்தியில் நீங்கள் கொடுக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் எல்லாருக்கும், எல்லா பள்ளிகளுக்கும், கல்லூரி மாணவர்களுக்கும், மக்களுக்கும் சென்றடையக்கூடிய வகையில் நீங்கள் செய்திகள்லாம் மிகவும் நல்லாயிருக்கும்.
தந்தை சேவியர் வேதம் வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்து உங்களுடைய இந்த சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் நீங்கள் எடுத்த அந்த ஆய்வு பற்றி எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நேயர்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். பேட்டிக்கு நன்றி, வணக்கம்.
நன்றி.